നമസ്കാരം. ശ്രീരാമർ കടവുള മനിതരാ ഒരു കേൾവി അനുപ്പിയിരുന്നാർ. ബതിൽ പാർപ്പോ. இந்த கேள்வியை முதலில் இத்தோடு நிறுத்த வேண்டாம். கடவுடா மனிதரா என்று கேட்டால் அது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தோடு நின்றுவிடும். இன்னும் எண்ணிறந்த அவதாரங்கள் உள்ளன, அவற்றையும் சேர்த்தே கேள்வி கேட்டுக்கொள்வோம். அவர் கடவுளா மீனா, கடவுளா ஆமையா, கடவுளா பன்றியா, இதெல்லாம் விலங்கினம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் இதெல்லாம் பெருமான் எடுத்திருக்கிறார். அதே போல ராமர், பரசுராமர், கண்ணன், பலராமன் இவர்கள்லாம் மனிதர்கள். அவ்வளவு ஏன்? ஒரு குள்ளமான மாமரமாக கூட பகவான் பிறந்திருக்கிறார். குப்ஜாமரம்னு சொல்லுவார்கள். அப்ப கடவுளா மரமா என்றும் கேட்கலாம். கடவுளா விலங்கா அல்லது நரசிம்மாவதாரம் விலங்கும் மனிதரும் கலந்தது, அப்ப கலந்தவரா இல்லே மரமா, எல்லா கேள்விகளும் பொருந்தும். எல்லாவற்றையும் சேர்த்து கண்ணன் பகவத்கீதையில் பதில் சொல்லுகிறார். கடவுளான நான் யுகந்தோறும் தேவைக்கேற்ப எனக்கு பிடித்தமான ஒரு உடலை எடுத்துக்கொண்டு என் பெருமகள் குறையாமல் பிறக்கிறேன். அஜோபி சன் அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஞாத்மமாயையா. சம்பவாமி பிறக்கிறேன், எனக்கேற்ற ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிறக்கிறேன். அப்ப பிறக்கிறேன்கிறது உண்மை, எனக்கேற்ற உடலைன்னு சொல்லுகிறார். அடுத்தது யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். என்னை நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். உலகில் அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் என்றும் சொல்லுகிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, எல்லாரும் தெரிஞ்ச ஸ்லோகம். அப்படி பிறக்கும்போது அவர் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வார். ஏன்? நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம், அங்கு காடு மரங்கள் அவ்வளவுதான் பகவான். காடி வடிவத்திலேயே பிரம்மமாகிற பகவான் உள்ளார். புஷ்கர க்ஷேத்திரத்தில் நீர் வடிவத்திலேயே உள்ளார். அதனால் எந்த வடிவத்தையும் இவர் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு குறையும் இல்லை. சரி, அப்படி வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அதனால் அவருக்கு குறைவு ஏற்படாதா? மனிதர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவே, தேவனாக கடவுளாக இருந்தால்தானே உழைந்தவர்னு சொல்லுவோம். அவர் கடவுளாகவே வந்து கொண்டிருந்தால் நம்மோடு தொடர்பே குறைந்து போய்விடும். கண்ணுக்கு தெரியாமல் வரலாம், எட்டு கைகளோடு வரலாம், யார் நெருங்குவார்கள்? நாம் பக்தி செய்ய வேண்டும், நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரங்களே. ஆனால் அவர் மனித உருவத்தை எடுக்கும்போது புரியாதவர்கள், சிந்திக்காதவர்கள் குழம்பி போய் விடுகிறோம். அதையும் கண்ணன் சொல்லுகிறார். அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷீம் தனும் ஆசிரித்தம். நான் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு பிறக்கும் போது மூடர்கள் குழம்பி விடுகிறார்கள், அவமதிக்கிறார்கள். நான் என் உருவத்தோடு வருவேன் அர்ஜுனா, உன்னால் பார்க்க கூட முடியாது. அதனால் அவதாரத்தின் போது பெருமான் என்ன செய்கிறார்? தன்னை தாழ்த்தி கொள்ளுவதில்லை, ஆனால் எளிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். தாழ்ந்து போவது வேறு, எளிமையாவது வேறு. டைல்யூட் பண்ணிக்கொள்வதில்லை, சிம்பிளாக வருகிறார். ஒரு விஷயத்தை எடுத்து கூறும்போது சிம்பிளிஃபை பண்ணலாம், டைல்யூட் பண்ணக்கூடாது. அதே போல பெருமான் அவருடைய குணங்கள், அருமை, பெருமை எதையும் தாழ்த்திக் கொள்ளுவதே இல்லை, குறைத்துக் கொள்ளுவதும் இல்லை, ஆனால் எளிமைப்படுத்திக் கொள்கிறார். அந்த எளிமைப்படுத்துதல்ங்கிறது சௌலபியம்னு வடமொழியில் சொல்லுகிறோம். அந்த சௌலபியத்தின் காரணமாகத்தான் அவதாரங்களே நிகழ்கின்றன. இது புரியாத நாம் இவர் கடவுளா மனிதனா என்று நினைத்துக் கொண்டு குழம்பி போய் பக்தியை மறந்து விடுவோம். ஆனால் எளிமையாக நமக்குன்னு வந்திருக்கிறார் என்கிற உண்மை பொருந்துவிட்டால் அவனுக்கு முக்தியேதான். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா, நான் பிறந்தேன் என்னும், இத்தனை திருவிளையாடல்களை செய்தேன் என்னும் அதன் பின்புலத்தில் இருக்கும் உண்மையை யார் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை என்பது பகவத்கீதை. இதுல ஒன்று ஆச்சரியமாக இருக்கும், ராமன் கௌசல்யனுடைய கர்ப்பத்தில் இருந்தன்னோ பிறந்தார். கர்ப்பவாசம் பண்ணால் மனிதர் தானே, அவரை எப்படி தெய்வமாக கொள்ளனு கேட்க தோணும். ஆமாம், கர்ப்பவாசம் செய்தார். அதே மீனாக பிறக்கும் போது யார் கர்ப்பத்திலும் இருக்கவில்லையே, ஆமையாக பிறக்கும் போது எந்த கர்ப்பத்திலும் இல்லை. ஏன், நரசிங்கனாக பிறக்கும் போது அவருக்கு தாய் கர்ப்பம் தரித்தவள், தூண், ஒரு தூணிலிருந்து தோன்றினார். ஆனால் மனிதர்களாலே தூணிலிருந்து தோன்ற முடியுமா? அப்ப என்னன்னு அர்த்தம் கொள்ள வேண்டும், எதையும் தனக்கு தாயாக அவரால் நியமிக்க முடியும். தான் கர்ப்பவாசம் பண்ண போகிறோம்னு அவர் சங்கல்பம் பண்ண வேண்டும். அது இல்லாமலும் பிறக்கலாம், அத்தோடும் பிறக்கலாம். உருவம் இல்லாமலும் வரலாம், உருவத்தோடும் வரலாம். தன் பெருமைகளை முழுக்கவும் காட்டலாம், மறைக்கவும் மறைக்கலாம். ஏதும் செய்ய முடியும் அப்படிங்கிற வல்லமை, ஆற்றல், அதுதான் கடவுள் தன்மை. அந்த எண்ணிறந்த பண்புகள் தன்மைகளுக்குள்ளே எளிமை, அடியார்களிடத்தில் கருணை, இரக்கம் அப்படிங்கிற மிகச்சிறந்த பண்பு இருக்கிறபடியால் தான் தன்னை தானே எளிமைப்படுத்திக் கொண்டு நம் கண்களுக்கும் புலப்படும்படி வருகிறார். இல்லை என்றால் உபனிஷத்துக்கள் ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்சனைனம், யார் கண்களுக்குமே அவர் புலப்பட மாட்டார்னு சொல்லுகிறது. ஆனால் அவதாரத்தின் போது அனைவரும் பார்த்தார்களே, எதிரிகளும் பார்த்தார்கள், நண்பர்களும் பார்த்தார்கள். எப்படி? அவர் அப்படி தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறார். அதுதான் கடவுள், அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமையே. அதனால் கண்ணனும் சரி, ராமனும் சரி, கடவுள்தான் நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மிடத்தில் பக்தியை வளர்த்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்க மனிதனாக பிறந்தால்தானே முடியும். அதற்காக மனித பிறவி எடுத்துக்கொள்கிறார். நாம் பிறக்கும் போது கர்மத்தால் பிறக்கிறோம், கர்மத்தால் கர்ப்பவாசம். ஆனால் பெருமான் பிறக்கும் போது கருணையால், கிருபையால், இரக்கத்தால் பிறக்கிறார். கர்ப்பத்தில் வாசம் பண்ணுவதே தவறல்ல, அது கர்மத்தாலா கருணையாலா? நாம் நிர்பந்தத்துக்காக கர்மத்தால் பிறக்கிறோமா அல்லது விருப்பப்பட்டு கர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா பகவான்? இது வேறுபாடு. அஜாயமானஹா பகுதா விஜாயதே. வேதாந்தம் சொல்லுகிறது அஜாயமானஹா, பிறப்பே இல்லாதவன், பகுதா விஜாயதே, பல பல பிறவிகளை எடுக்கிறார் என்கிறது. சுவாமி நம்மாழ்வார் பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பில்னு சொன்னபடியால் பிறப்பில்லாதவர், பல்பிறவி பெருமான் பலபடிகளாக பிறக்கிறார். இது எப்படி பொருந்தாதேன்னு தோற்றும். பிறப்பில்லாதவர் கர்மத்தால் பிறப்பில்லாதவர், பலபடிகளாக பிறக்கிறார், கருணையால் தான் விருப்பப்பட்ட ஜென்மத்தை பக்தர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஏற்றுக்கொள்கிறார். இரண்டிலும் எந்த குறையும் இல்லை. அழகான எம்பெருமான் தன்னுடைய அவதார ரகசியத்தை இப்படித்தான் வெளிப்படுத்துகிறார். ராமனே சொல்லுகிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என போய் கடவுள்னு கொண்டாட வேண்டாம், பிரம்மாதி தேவர்களெல்லாம் பவான் நாராயணோ தேவா, நீதான் கடவுள்னு சொல்லுகிறார்கள், நாராயண அவதாரம் என்று. ராமன் சொல்லுகிறார், அது என்ன அப்படி சொல்லுகிறீர்கள், நான் எங்க அப்பா தசரதனுக்கு மகன், அதுதான் பெருமை. எப்பேற்பட்ட ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவர் ஜனாதிபதியா அல்லது ஒரு 2 வயசு குழந்தை அவருடைய பேரன், அந்த பேரனோட விளையாடி கொண்டிருக்கிறார், காலால் பேரன் எட்டி உதைக்கிறான். உடனே இவர் ஜனாதிபதியா, பேரன் காலால் அடி வாங்கினவரா என்று கேட்டால், ஜனாதிபதி தான். அது தில்லிக்கு சென்றால், அவர் வீட்டுக்கு வந்தால், அவர் பேரனுக்கு தாத்தா தான், ரெண்டும் குறவில்லை. அவர் எளிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் பகவான் அவதரிப்பார். அவதரிக்கும் போது கர்ப்பவாசமும் பண்ணுவார். அவ்வளவு ஏன், பொய்கை ஆழ்வார், பூசத்தாழ்வார், பேயாழ்வார், மூத்த தமிழ் ஆழ்வார்கள், முதல் முதலில் திவ்ய பிரபந்தம் அருளிச்செயலை பாடியவர்கள். அவர்கள் 3 பேருக்குமே தாய் தந்தையர்கள் கிடையாது, கர்ப்பவாசம் பண்ணவே இல்லை, மனிதர்கள் தான். அதனாலே மனிதர்கள் கர்ப்பவாசம், கடவுள் கர்ப்பவாசம் இல்லை என்றெல்லாம் இல்லை. கடவுள் விரும்பினால் அவரும் கர்ப்பவாசம் செய்வார். மிகச்சிறந்த மனிதர்களாக இருந்தால் அவர்களும் கர்ப்பம் இல்லாமலும் பிறப்பார்கள். ஏன், சீதை பூமியில் தான் தோன்றினாள், தாய் கர்ப்பத்தில் இல்லையே. ஆண்டாள் துளசி செடியில் தான் தோன்றினாள், தாய் கர்ப்பத்தில் இல்லையே. அதனால் என்ன, இப்படி இதற்குள் என்று வரைமுறைப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. அவரை அப்படி நாம் அடக்கவும் முடியாது. எதுவும் அவருடையதாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்குள் பலரை தோற்றம் மறைவுன்னு போடுகிறோம். மிகச்சிறந்தவர்கள், மகான்கள், பெரியோர்கள், அவர்களை பத்தி போடுவோம். அதற்கு அவர் என்ன, பூமியில் இருந்தா தோன்றினார், தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து தான் தோன்றினார். இருந்தாலும் தோற்றம்னு போடுகிறோம், கர்ப்பம் இருந்தாலும் தோற்றம், பெருமையை குறித்து அப்படி சொல்லுகிறோம். மேலும் கர்ப்பம் இருந்ததற்காக பெருமை இல்லாமல் போய்விடாது. எப்படியும் பெருமான் பிறக்கிறார், யாரையும் தாய் தந்தையராக ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மோடு பழகுவதற்காகவும் முன்னுதாரணமாக இருக்கவும் மனித உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த நாம் கலங்கி போய்விடுகிறோம். அந்த கலங்கி புரியாமல் தான் இப்படி பேசுகிறார்கள் என்று கண்ணன் என்றோ கீதையிலேயே சொல்லிவிட்டார். அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒருத்தனா பிறந்திருக்கிறேன், அதை புரிந்து கொள்ளுங்கள், கடவுள்னு சொல்லி தள்ளி வைக்க வேண்டாம் என்கிறார். ஆனால் அவரேதான் பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காட்டுகிறார். அப்ப அப்படி காட்டினாரே, அது கடவுள்னு புரிகிறது என்னால். ராமாவதாரத்தில் ஜடாயுவுக்கு முக்தி கொடுத்தார், மனிதராக கொடுப்பார், கடவுளாக இருந்தால்தான் கொடுக்க முடியும். அதே சீதையை காணோம் என்று அழுதார், கடவுளா அழுவார், மனிதனாக இருந்தால்தான் அழுவார். ரெண்டும் உள்ளது. நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்க வேணும் என்பதற்காக பிறவி எடுத்திருக்கிறார். கடவுளாக இருந்தாலும் கோயில் கட்டலாம், மனிதனாக இருந்தாலும் கோயில் கட்டலாம், ரெண்டும் உண்டே. கடவுளுக்கு நிச்சயமாக கோயில் கட்ட வேண்டும். அப்ப ராமனுக்கோ கண்ணனுக்கோ வராகனுக்கோ வேண்டும், ஆயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளன. மனிதனாக இருந்தால் ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், ஆழ்வார்கள் எல்லாரும் மனிதர்கள் தான், அத்தனை பேருக்கும் கோயில்கள் இருக்கின்றன. அதனால ராமனை கடவுளாக கொண்டாலும் கோயில் உண்டு, மனிதனாக கொண்டாலும் கோயில் உண்டு. கடவுள் தன்னை எளிமைப்படுத்திக் கொண்டு அவதரிக்கிறார், இறங்கி இருக்கிறார், பூலோகத்தில் இறங்கி இருக்கிறார் நமக்கு என்பதற்காக. அதை கண்ணன் தன் அவதார ரகசியம் நிறுத்தை 4 ஸ்லோகங்களாலே 4வது அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிறக்கும் போது கர்மத்தால் நான் பிறப்பதில்லை, உங்கள் உடலைப் போல 5 பூதங்களால் ஆன உடல் கிடையாது, நான் பிறப்பது சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை ஸ்தாபிக்க, பிறப்பின் காலத்தை நான் தான் முடிவு செய்து கொள்ளுகிறேன், என் பிறப்புகளெல்லாம் உண்மை. இது இத்தனை உண்மைகளையும் கண்ணனே கூறியிருக்கிறார். அதனாலே அவரேதான் பகவான், அவரேதான் மனிதன், அவரேதான் மலை, அவரேதான் தண்ணீர், அவரேதான் விலங்கு, எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடோ எல்லைக்கோடோ அவருக்கு கிடையாது. அதனால்தான் பிரம்மம் என்று கொண்டாடப்பட்டு அனைவரும் அவரையே வணங்கி அவர் திருவடிகளை அடையும் நாளையே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்.